தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளிலும் கூட இந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்டு வருகிறீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் வேத வசனமாகிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்திலே நாம் எபிரேயர் 11 அதிகாரத்திலிருந்து இந்த அடிப்படை சத்தியங்களிலே விசுவாசம் என்ற தலைப்பை நம்ம பார்த்தோம். நான் வந்து நேற்றைய தினத்தில் இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இதை வந்து ரெண்டே ரெண்டு நாளில் வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன்னு. ஒரு நாள் இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் வருகிற பழைய ஏற்பாட்டு தேவ மனுஷனுடைய விசுவாசத்தையும், அடுத்த நாள் ஆண்டவருக்கு நேராக நாம் காண்பிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு கால விசுவாசம், அதை குறித்தும் நாம் தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் என்ற தலைப்பிலே நம்ம ரெண்டு நாட்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னேன். நேற்று தினத்தில் இந்த எபிரேயர் 11 அதிகார சாப்டர் ஃபுல்லாக அப்படி ஒரு கவர் பண்ணி முடிக்கணும்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் என்னால் வந்து அதை நிறுத்த முடியல. அதை வந்து கர்த்தர் விவரமாக பேசும்படி என்னை ஆவியானவர் நடத்தி கொண்டே இருக்கிறதை என்னால் உணர முடிஞ்சது. நான் தொடர்ந்து ஜெபிக்கும்போது இதை குறித்து இது ரொம்ப பிரயோஜனமான சத்தியமாக இருக்கிறபடினாலே இதை வந்து ஷார்ட்டாக இல்லை, இதை விவரமாக எனதில் ஒவ்வொரு விசுவாசமும் ஒவ்வொரு படிப்பினையை குறிக்கிறது. ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய விசுவாசமும் ஒவ்வொரு புதிய படிப்பினையை நமக்கு கொடுக்கிறது. இது எல்லாமே நமக்கு வந்து நாம் விவரமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏனென்றால் எல்லாமே கிறிஸ்துவின் வருகையும் நாம் பரலோகத்திற்கு செல்வதையும் அடிப்படையாக வைத்திருக்கிற காரியங்கள். அதனால் இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கறது நல்லதல்ல என்று என் உள்ளத்தில் நான் ரொம்ப அதிகமாய் உணர்த்தப்படுகிறேன். அதனாலே இதை நான் கொஞ்சம் விவரமாக இந்த சாப்டர் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். முக்கியமான நபருடைய விசுவாசங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவரனை நடத்துகிறபடி இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருடைய விசுவாசத்தையுமே கொஞ்சம் நம்ம தெளிவாகி நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே பிரயோஜனம். ஏன்னா எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி கிடையாது. அவ்வளோ ஒரு பயனுள்ள சத்தியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் இருக்கிறது. அதனால் எதையுமே ஈஸியாக பார்க்கக்கூடாது, அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நான் மீண்டும் இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தையே தொடரப்போகிறேன். அதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதை கர்த்தர் நடத்துகிறபடி நாம் பார்க்க போகிறோம். நேற்று தினத்திலே இதனுடைய முதல் கேரக்டராய் காணப்படுகிற ஆபேலுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அடுத்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்திலே 4 வசனம் வரைக்கும் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஆபேலுடைய விசுவாசம், அவன் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அதை நம்ம நிறைவு செய்தோம். அவனுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, அந்த சாட்சி உள்ள அந்த விசுவாசம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மோடு கூட அது பேசிக் கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு ஒப்பாக அவன் அதை விசுவாசித்து அதற்கு ஒப்பாக ஒரு ஆட்டை, பழுதற்ற ஆட்டை பலியாக கொண்டு வந்ததே அவனுடைய விசுவாசத்தின் உச்சம். அதனாலே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை ஒருவன் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சிலுவை மரணம் பிரசங்கிக்கப்படுகிறது, கேட்கிறார்கள். ஆனால் காயினை போல பலர் கேள்விப்பட்டுட்டு விட்டுறாங்க, அதை விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்காதவனுக்கு வித்தியாசம் இருக்குது. விசுவாசிக்கிறவன் அதற்கு ஏற்ற விதத்திலே அவன் கிரியை செய்வான், விசுவாசியாதவன் கிரியை செய்ய மாட்டான். அதுதான் வித்தியாசம். அப்போ ஆவியில் விசுவாசித்தான், அதற்கேற்ற மாதிரி கிரியை செய்தான், அதற்கேற்ற பலிகளை கொண்டு வந்தான். ஆனால் காயின் விசுவாசிக்கல, கேட்டான் ஆனால் விசுவாசிக்கல. ஆனால் அவன் கடைசியில் அதற்கு ஏற்ற விதத்தில் கிரியை செய்யலை. காரணம் என்ன, அதனுடைய விளைவு என்ன? அவன் வாசலில் பாவம் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் பாவத்தை சுமந்தவனாக அலைந்து திரிகிறவனாக அவனுடைய சந்ததி போய்விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகினால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை ஒருவன் விசுவாசித்தால் அவன் கிரியை செய்வான், அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ சிலுவை மரணத்தை கேள்விப்படுறாங்க, அதை குறித்து சாட்சி சொல்றாங்க, இயேசுவே தெய்வம்னு சாட்சி சொல்றாங்க, இயேசுதான் தெய்வம், அவர் எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்றாங்க, விடுதலை கொடுத்தார்னு சொல்றாங்க, இதெல்லாம் வாயார சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இயேசுவையும் வணங்குறாங்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தெய்வமல்லாத காரியங்களுக்கு முன்னாலையும் போய் நிற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் வந்து விசுவாசிக்கலைன்றது அர்த்தம். சிலுவை மரணத்தை ஒருவன் உண்மையாய் விசுவாசித்தால் அதற்கு அவன் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து விடுவான், அதற்காகவே அவன் வாழ ஆரம்பிச்சிருவான், அவன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். வாழ்க்கையில் மாற்றம் இல்லாதவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் விசுவாசிக்காதவர்கள் என்றுதான் அர்த்தம். அதைத்தான் நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு விவரமாக நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கு நம்ம அடுத்த ஒரு நபருக்குள் நாம் போக போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஏனோக்குடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட விசுவாசம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அருமையான ஸ்பிரிச்சுவல். இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்பது எதற்கு நேராய் செலுத்தப்பட வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக காட்டுது. நம்ம வந்து ஏன் இதை நான் ரொம்ப தெளிவாக பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கு விசுவாசம் தவறான ஆங்கிளில் வந்து செலுத்தப்படும்படி இன்றைக்கு நிறைய தவறான உபதேசங்கள், செழிப்பின் உபதேசங்கள் இருக்கிறது. இந்த செழிப்பின் உபதேசங்கள் ஜனங்களை கர்த்தரை விசுவாசிக்கிற காரியத்தை வந்து உலகத்தனமாய், உலகத்தின் மேன்மைகளுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, உலக காரியங்களுக்காகவே விசுவாசிக்கும்படி, அது தவறான விதத்திலே இந்த தெய்வீக விசுவாசத்தை பிரயோகிக்கும்படி அது தள்ளிவிடுகிறது. ரொம்ப தவறான விஷயம். விசுவாசம் எதற்கு நேராய் செலுத்தப்பட வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 11 அதிகாரத்திலே காணப்பட்டுகிறதான தேவ மனுஷர்கள் இவங்கெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அப்போ நம்ம விசுவாசிக்கிற நாம் அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். நீ என்னை சரியா விசுவாசிச்சப்பா, நான் எப்படி எதிர்பார்த்தனோ அந்த விதத்தில் நீ என்னை விசுவாசித்தாய் என்று கர்த்தர் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். புரிதலா, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம நற்சாட்சி வாங்கணும். அதுதான் அங்கீகாரம், அதுதான் நம்மை பரலோகத்துக்குள்ள நடத்தும். இந்த 11 அதிகாரத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்துல நற்சாட்சி பெற்றவர்கள். அதனால தான் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ரோல் மாடலாக நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுக்கிறோம். அதுதான் இதனுடைய காரியம். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஏனோக்கு. 5 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 5:6 ஆகிய 2 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது ஏனோக்கனுடைய விசுவாசம் பேசப்படுகிறது. ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். நல்ல கவனிக்கணும், ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தினால கிரியை செய்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அந்த விசுவாசத்திற்கு பலன் கிடைச்சிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஆபேலுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே அவன் நல்ல சரியான பலியை ஆண்டவருக்கு நேராய் கொண்டு வந்து செலுத்தி கிறிஸ்துவின் ரட்சிப்பை விசுவாசித்தான். அந்த ரட்சிப்பு, சிலுவை மரணத்திலே அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்கான ஒரு சரியான பலியாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை விசுவாசித்தான். இவனை பார்க்கும் பொழுது, ஏனோக்கை பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் லெவல். இப்ப வந்து ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்பாய் வரும் பொழுது அங்கே மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய நாமத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. நாம் தேவ பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். இதுதான் சிலுவை மரணத்திலே நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். அப்ப சிலுவை மரணத்திலே நமக்கு ரட்சிப்பை பெறுகிற நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அடுத்து நடக்க போகிற விசேஷமான காரியம் என்ன, அடுத்து உங்க லைஃப்ல நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவம் என்ன என்று சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒரே வார்த்தையில சொல்லுவேன், பரலோகத்துக்கு போறது. அடுத்து நம்ம லைஃப்ல நடக்க போகிற அடுத்த விசேஷமான விஷயம் அதுதான். ஒன்று கிறிஸ்துவின் வருகை, அல்லது நம்முடைய மரணம். எது நேர்ந்தாலும் கூட நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்வதுதான் அடுத்து நம்ம வாழ்க்கையில நடக்க போகிற மிக முக்கியமான விசேஷமான ஒரு சம்பவம். இதுல நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற காரியம், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள், நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் யூகிக்க முடிகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம். இந்த நாட்களிலே இதை குறித்து நான் பலமுறை ஒவ்வொரு செய்தியிலும் கிட்டத்தட்ட நான் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். இந்த நாட்களிலே உலகத்தையே கலங்க பண்ணி கொண்டிருக்கிற இந்த கொடிய கொரோனா என்கிறதான கொள்ளை நோய், இது எதை குறிக்கிறது, இது எதற்காக இது வந்திருக்கிறது? இதற்கு பல காரணங்கள் சொல்லலாம். இது கிருமி, இது மனிதனால் அனுப்பப்பட்டது, அல்லது தானாய் வந்தது, தவறான உணவு பழக்கத்தில் வந்தது, என்ன வேணாலும் ஒவ்வொருத்தர் சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தங்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எல்லாம் கருத்துக்கள். அதில் எது உண்மை எது பொய் என்றது அவங்களுக்கே வெளிச்சம். அது நம்ம வந்து நம்ம நிதானித்து நம்ம முடிவு சொல்ல முடியாது. போகட்டும். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு நல்லா தெரியும். இதில் ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். இது என்ன விஷயம் என்றால், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த கொள்ளை நோய் என்கிற காரியத்தை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார் பைபிளில். கொள்ளை நோய்கள் சம்பவிக்கும் என்று மத்தேயு 24 அதிகாரத்திலே கிறிஸ்துவின் வருகை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்படுகிற 7 அடையாளங்களில் 6வது அடையாளமாக கொள்ளை நோய் என்கிற காரியத்தை ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த கொள்ளை நோய் என்பது கிறிஸ்துவின் வருகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இது சம்பந்தப்பட்ட விஷயம் என்று பார்க்கும் பொழுது இதிலிருந்து நம்ம ஒண்ணு நமக்கு தெரியுது, ஒரு காரியம் நமக்கு துல்லியமா தெரியும், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பது மட்டும்தான் நமக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வியாதி, இந்த கிருமிகள், இந்த வைரஸ், இது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருது, அதெல்லாம் நமக்கு அடுத்த காரியம். அதை உலகம் பார்த்து கொள்ளும். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா அந்த வருகை நேரத்தில் என்ன சம்பவிக்கப் போகிறது, ஏன் இந்த வருகை குறித்து நாம் சுட்டி காட்டுகிறதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அந்த வருகை நேரத்தில் தான் மனிதர்கள், அதாவது தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்திற்காய் வாழ்கிறவர்கள், தேவ சித்தத்திற்குள் தன்னை ஒப்புக் கொடுத்து தேவ சித்தத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்போ ஏனோக்கு விசுவாசத்தினாலே அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்கிறது சாதாரண ஒரு சம்பவம் அல்ல, சில 1000 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி எடுக்க முடியாது. இன்றைக்கும் கூட மரணத்தை காணாதபடிக்கு ஜனங்கள், தேவ பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய கடைசி காலத்தில் தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஏனோக்குடைய விசுவாசம் உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விசுவாசம். இது ஏதோ ஒரு சின்ன சம்பவம், 2 வசனத்தில் இங்கே எழுதியிருக்கிறது என்று சொல்லி அது அப்படி படிச்சுட்டு போற விஷயம் கிடையாது. இது இந்த காலத்திற்கு நாம் பரலோகத்திற்குள் நேரடியாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான ஒரு ஃபார்முலா இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவருடைய வாழ்க்கை வைத்துத்தான் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு, நாம் எப்படி தகுதி அடைய முடியும் என்பதையும் இவருடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் அநேக பாடங்களை வைத்திருக்கிறார். இந்த ஏனோக்கை குறித்து வேதத்திலே 3 இடங்களிலே குறிப்புகள் இருந்தாலும் அவைகள் அத்தனையுமே நம்மை பரலோகத்திற்குள் கொண்டு செல்வதற்கான அற்புதமான குறிப்புகள். இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கப் போகிறது. இந்த வருகைக்கான அடையாளங்கள் வேகமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்கான காரியங்கள், ஒன்று, கிறிஸ்துவின் வருகை நேரத்திலே அந்தி கிறிஸ்துவின் வருகையும் இருக்கப் போகிறது. இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுக்கப் போகிறார். அவர் சபையை எடுக்கப் போகிறதான அதே நேரத்திலே அந்தி கிறிஸ்துவானவன் உலகத்தை அவன் பிடிக்கப் போகிறான். இப்பொழுது 2 காரியங்களுக்கும் ஆயத்தமாக உலகம் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஒன்று, தேவ பிள்ளைகளின் மூலமாக ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தி புறஜாதிகளின் எண்ணிக்கையை கர்த்தர் நிறைவேற பண்ண போகிறார். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். இதை ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் அளவும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு ஜனத்திற்கு கடினமான மனது உண்டாகிருக்கும் என்று பவுல் அந்த இடத்துல ஒரு ரகசியத்தை, ஒரு மிஸ்ட்ரி, ஒரு ரெவலேஷன் அந்த இடத்துல கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் வருகை சமீபம், அதற்காக அவர் எப்பொழுது ஆயத்தமாகிவிட்டார். ஆனால் இந்த புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேற வேண்டிய காரியம் நிறைவேறாமல் இருக்கிற காரணத்தினாலதான் ஆயத்தமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து வர முடியாமல் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யூத ஜனங்களை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் புறஜாதிகள். புறஜாதிகளிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கும் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிறோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட ஜெபிச்சோம். எதுக்காக ஜெபிச்சோம்? ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற தேசங்களில் இருக்கிற ஜனங்கள், இவங்க எல்லாரும் கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறார்கள், ஆனால் கர்த்தரை அறியவில்லை. ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு இருக்கிறது, ஆனால் ஆண்டவரோடு உறவில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, இவங்க மனம் திரும்பணும். அப்போ இந்த மனம் திரும்பது பாருங்க, என்னைக்குமே மனுஷனுடைய வாழ்க்கையிலே இக்கட்டான காலங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழி என்ன என்பதை யோசிப்பார்கள். அந்த நேரத்தில் தான் எதையும் செய்வதற்கு அவர்கள் இருதயம் ஆயத்தமாக்கப்படும். அப்ப இந்த காலகட்டத்தில் ஆகினும் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்கள் நிர்விசாரத்தையும், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் பாவத்தையும், அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் அசுத்தத்தையும், கர்த்தரை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த வாழ்க்கையிலிருந்தும் வெளியே வந்து இயேசுவே மெய்யான தெய்வம் என்றும், அவரை குறித்து அறிந்தது எவ்வளவு சத்தியம், அதற்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வுக்குள் வர வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஜெபிச்சோம். சில நிமிஷத்துக்கு முன்னால் கூட நம்ம ஜெபிச்சோம், எதற்காக? கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதை ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? ரெண்டு விஷயம் நடக்குது. இப்ப நம்ம ஜெபிச்ச விஷயத்தில் ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று என்னன்னா, அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனத்திற்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறார், மனம் திரும்பினவர்களுக்கு பாதுகாப்பு. அப்ப ஒரு பக்கத்திலே அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், இது ஒரு காரியம் நடக்குது. இன்னொரு காரியம் நடக்குது மறைவில், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவாகி கொண்டு வருகிறது. அந்த புறஜாதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. அந்த புறஜாதிகளின் எண்ணிக்கை இதன் மூலமாய் நிறைவாகும் பொழுது கிறிஸ்துவின் வருகை உடனடியாய் சம்பவிக்கும். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் நம்ம ஜெபிக்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரத்திலே உலகத்தில் இருந்து ஒரு பெரும் திரள் கூட்ட தேவ பிள்ளைகள் உயிரோடு கூட மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எத்தனையோ முறை இதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த இடத்திற்காக நான் உங்களுக்கு அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விசை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை சம்பவிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வருகை நேரத்தில் உயிரோடு கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மரணத்தை காணாதபடிக்கு அப்படியே நேரடியாக மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறதான சம்பவங்கள் நடக்கப் போகிறது. இது ஒரு இமைப்பொழுதிலே நடக்கிற காரியங்கள். இதை குறித்து நீங்கள் நிறைய அறியணும்னா வேதத்திலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை, அதன் பிறகு இந்த நேரம் இந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை நிதானமா வீட்டில் நீங்க படிங்க. இதை நிதானமா நீங்க படிச்சே உங்களுக்கு அதை குறித்து இன்னும் பல தெளிவுகள் உண்டாகும். நல்லா கவனிக்கணும். உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுதல் இது எப்படி கிடைக்கிறது என்றால் விசுவாசத்தினாலதான் கிடைக்கிறது. நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அப்ப இந்த உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டம் யாருன்னா விசுவாசிக்கிற கூட்டம். நல்லா கவனிங்க. நம்ம விசுவாசத்தை குறித்தான் பார்த்துருக்கிறோம். தேவனுக்கேற்ற விசுவாசம், இதைத்தான் நம்ம நேத்துல இருந்து பார்த்துருக்கிறோம். இப்ப தேவனுக்கேற்ற விசுவாசம் என்றது எப்படிப்பட்டது என்றால், உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏற்ற விசுவாசமாய் அது காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கேற்ற விசுவாசம். இப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது, யாரை விசுவாசிப்பது, எப்படி விசுவாசிப்பது, எதை விசுவாசிப்பது, இதை தான் நம்ம பார்க்கணும். இந்த தேவனுக்கேற்ற விசுவாசம் எதை விசுவாசிக்க வேண்டும்? இந்த இடத்துல பாருங்க, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவன் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் அவனுக்குள் இருந்த அதை குறித்த ஒரு விசுவாசம். இப்ப நான் சொல்றேன், ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டதை நாம் விசுவாசிக்க வேண்டும். புரிதலா? அவனுக்கு ஏதோ ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அந்த விசுவாசம் அவனை எடுத்துக் கொள்ளப்பட வைத்தது. இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் இருக்கிறது, நம்மளும் ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவாரானால் நான் உயிரோடு இருக்கிற நான் அப்படியே மறுரூபமாக்கப்படுவேன். மறுரூபமாக்கப்பட்டு நானும் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். இது சாத்தியமா? சாத்தியம். நூற்றுக்கு நூறு சாத்தியம். அப்படின்னா இது எப்படி சாத்தியமாகிறது? விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இது சாத்தியமாகிறது. நல்லா பார்க்கணும், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? விசுவாசத்தின் அடிப்படையில். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கூட செய்கிறார். அப்போ இது எப்படி நடக்கிறது? விசுவாசத்தின் மூலமாகத்தான் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இப்பொழுது யாரை விசுவாசிப்பது, எதை விசுவாசிப்பது, எப்படி விசுவாசிப்பது, அதைத்தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே நான் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்தில். இது வந்து வேதத்திலே நிறைய, மத்தேயு 17வது அதிகாரத்தில் இருக்கிறது, இங்கே மார்க் 9வது அதிகாரத்தில் இருக்கிறது. இப்படி இந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. லூக்கா 9வது அதிகாரத்தில் இருக்கிறது. இது எல்லாமே இந்த மூன்று சுவிசேஷத்தில் இருக்குது. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இப்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பாருங்கள், மார்க் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, அதாவது இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இங்க பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரை ஒரு உயர்ந்த மலையின் மேல் அழைத்து சென்று அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவம் எப்படி நடக்கிறது? இயேசு கிறிஸ்து இப்ப சொல்றார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு மரணத்தை காணாத ஒரு காரியத்தை குறித்து பேசுறார். பேசிவிட்டு சொல்லுகிறார், இது எப்படி சாத்தியமாகிறது என்றால், இது அதற்கு தன்னையே ஒரு அடையாளமாக வைக்கிறார். அவர் அதன் பிறகு ஒரு 6 நாள் சென்ற பின்பு ஒரு உயர்ந்த மலையிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் 3 பேரையும் அழைத்து சென்று மறுரூபமானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மறுரூபமாகிறதற்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போகிற காரியம். இப்போ நான் அதிலிருந்து ஒரு சில வசனங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம்51வது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது 1 நிமிஷத்திலே 1 இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது, அதாவது நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாவையும் தரித்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய சரீரம் சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, இப்படி சொல்லிட்டே போற. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வருகிறான்னு பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரத்திலே 1 நிமிஷத்திலே 1 இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது எப்படி சம்பவிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு வினாடியிலே ஒரு மின்னலை போல தோன்றுகிறது. அப்படி தோன்றும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் 1வது கல்லறைகள் திறக்கப்பட்டு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நமக்கும் மறுரூபமாகிறதான ஒரு அனுபவம் வருகிறது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆகையால் அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளுகிறது, சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளுகிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. அதாவது மரணம் இல்லாமலேயே மறுரூபமாக்கப்பட்டு மாம்சமும் இரத்தமும் மகிமையின் சரீரமாக மாற்றப்பட்டு அது நேரடியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி மத்திய வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறது. நல்லா தெரியணும், மாம்சமும் இரத்தமும் இவ்வுலகத்திற்குரியது. மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன், மண்ணினால் படைக்கப்பட்ட மாம்சம், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷ சரீரம் அது மண்ணுக்கே திரும்ப வேண்டும். இது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆகையினால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மாம்ச சரீரம், மாம்ச இரத்தம், இதை கர்த்தர் மறுரூபமாக்கி, மறுரூபப்படுத்தி ஆண்டவர் மகிமையின் சரீரமாக மாற்றி அதன் பிறகுதான் கர்த்தர் நம்மை மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளுகிறார். அப்படியானால் உயிரோடு இருக்கிற நமக்கும் ஒரு மறுரூபம் இருக்கிறது. இந்த மறுரூபத்தின் மூலமாகத்தான் நாம் ஆண்டவருடைய வருகையிலே அவரை சந்திக்கிறோம். நல்லா கவனிக்கணும், இது எப்படி சாத்தியம்? இது நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது, அதனால் எனக்கும் நடக்கும். இதுதான் நமக்கு காரியம். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், நமக்கு இப்ப ஒரு நல்ல ஆதாரம் இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் இருக்கும் பொழுதே மகிமையின் சரீரத்தை எடுத்துக்கொண்டார், மறுரூபமானார். அந்த மகிமையின் சரீரம் இந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருந்தது, பின்பு அவர் நார்மலுக்கு வந்துட்டார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த பின்பும் மீண்டும் அந்த மகிமையின் சரீரத்திற்குள் அவர் வந்தார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய சரீரம் மாம்சமும் இரத்தமான இந்த சரீரத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்தி மகிமையடைய செய்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே அவர் வாழ்க்கையிலே அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே அவர் மறுரூபமானார் என்பதனாலே நாமும் உயிரோடு இருக்கிற இந்த காலத்திலேயே மறுரூபம் ஆக முடியும் என்பதுதான் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபமானார் எப்பொழுது, அவர் தேவ சமூகத்திலே பிதாவுக்கு முன்பாய் போய் நிற்கும் பொழுது அவர் மறுரூபமானார். இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து எந்த நிமிஷத்தில் வெளிப்பட்டாலும் அவருக்கு முன்பாய் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப நல்லா கவனிக்கணும், நமக்கு இயேசு கிறிஸ்து அத்தாட்சியா இருக்கிற, ஆனால் இந்த ஏனோக்கு என்ன அத்தாட்சி, அவருக்கு என்ன ஆதாரம்? இப்ப நமக்கு இயேசு கிறிஸ்து ஆதாரமா இருக்கிறார், மரணம் அடையாமல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. இயேசு கிறிஸ்து மறுரூபமானது போல நானும் மறுரூபமாவேன் என்பது அத்தாட்சி, நமக்கு அது ஒரு அடையாளமா இருக்கிறது, சாட்சியா இருக்குது. ஆனால் ஏனோக்கு கிடையாது. இப்ப ஏனோக்குடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும், அதை குறித்து நான் சில வாசனங்களை உங்களுக்கு நான் வேகமாய் சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 5வது அதிகாரத்திலே ஏனோக்குடைய சரித்திரம், அவருடைய வாழ்க்கை வருகிறது. அதை நம்ம சில வார்த்தைங்க, ஒரு 2-3 வசனங்கள் அதை நம்ம வாசித்தால் உங்களுக்கு புரியும். 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிக்கணும். 21லிருந்தே வாசிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான பொழுது மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். இங்க பாத்தீங்கன்னா ஏனோக்குடைய வாழ்க்கையிலே இது நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு 65 வயதாகிற வரைக்கும் அவன் ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தன், அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு மனைவி வாழ்க்கை இருந்தது. அவனுக்கு 65 வயதான பொழுது மெத்துசுலா என்கிற முதல் பிள்ளை பிறக்கிறான். நான் நினைக்கிறேன் அவன் திருமணமாகி சில ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த நாட்களில் அவன் கர்த்தரை தேடி இருக்கலாம். கர்த்தர் அவனுக்கு மெத்துசுலா என்கிற ஒரு குழந்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நேரத்திலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. எனக்கு குழந்தை கொடுத்த ஆண்டவர், இவரை நான் கருத்தோடு தேடுவேன், சாதாரணமா அல்ல, அவருக்காகவே நீ வாழ்நாளெல்லாம் அவரோடு சஞ்சரிக்கிறதே என்னுடைய நோக்கம் என்கிற நிலைக்கு வந்துட்டான். அடுத்து 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று பார்க்கிறோம். 300 வருஷம் தேவனோடு நடந்தான். இந்த 65 வயதிலே ஆண்டவரை அவன் அறிந்து கொண்டான், ஆண்டவருக்காக வாழ தீர்மானித்தான், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவனாய் மாறி போனான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே வேறு எந்த காரியமும் அவனுக்கு முக்கியமாய் காணப்படவில்லை. ஆண்டவரை விட முக்கியமாய், ஆண்டவரை விட மேலானதாய் எதுவுமே அவனுக்கு இருக்கல. அவனுடைய கவனம் எல்லாம் ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பது, அதுதான் அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. வாழுகிறான் வாழுகிறான், 300 நீண்ட வருஷங்கள் ஆண்டவரோடு வாழுகிறான். அந்த காலத்தில் அவன் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற காலத்தில் இவன் ஆண்டவரோடு நிறைய பேசுறான், ஆண்டவரும் இவனோடு நிறைய பேசுறார். இப்படி பேசி ஆண்டவர் அவனுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒன்று சொல்ற கேளுங்க, தேவ பிள்ளைகள், நீங்கள் ரகசியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நீங்கள் பேசணும், ஆண்டவர் உங்களோடு கூட நீங்க பேசணும். இது நடக்கும் போதுதான் ரகசியங்கள் நிறைய வரும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு நபரோடு ஜஸ்ட் நீங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு வந்தீங்கன்னா, என்ன எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதோடு முடிஞ்சு போயிடும். இன்னைக்கெல்லாம் இந்த நாள்ல எப்படி போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம ஒருத்தரோட பழகிறோன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல போகாது. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த நாள்ல எப்படி போச்சு, ரைட் ஓகே ரைட் அப்படின்னு முடிஞ்சிடும். ஆனால் ஒரு நபரோடு நீண்ட நேரம் பேசுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அப்படி பல மணி நேரம் ஒருத்தரோட பேசுறேன்னா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த நாள் எப்படி போச்சு, அதோட முடியாது. நீண்ட நேரம் பேசும் பொழுது நிறைய விஷயங்களை நாம் அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற நிலைமை வரும். அதே போல அந்த நபரும் நிறைய விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுகிற நிலைமை வரும். அது வரும்போது பல ரகசியங்கள் வெளியில வரும், பல உண்மைகள் வெளியில வரும், பல புதிய காரியங்கள் நமக்கு தெரிய வரும். ஃபார்மாலிட்டிக்கு பழகும் போது அவங்களுக்கு எது இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் உண்மையிலேயே ஒரு நபரோடு நிறைய நேரம் செலவிடுகிறவர்களுக்கு நிறைய காரியம் நம்மை குறித்து நம்ம அவங்களோட ஷேர் பண்ணுவோம். அவங்களும் பல விஷயங்களை, நமக்கு தெரியாத பல விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் ஆவிக்குரிய காரியத்திலும். ஆண்டவர்கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் அப்படி ஜெபிக்கிறீங்கன்னா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அதோடு முடிஞ்சு போயிடும், உங்களுக்கு எந்த ரெவலேஷனும் வராது. ஆனால் ஆண்டவரோடு எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை நீண்ட நேரம் செலவிடுகிறார்களோ, அதிக நேரத்தை ஆண்டவரோடு இருக்கிறதற்கு அவர்கள் தங்களை ஒதுக்கி நிறைய பேசுறாங்களோ, அவங்க நிறைய காரியங்களை தங்களை குறித்து ஆண்டவரிடத்துல பேசுறாங்க, அதே போல ஆண்டவரும் நிறைய காரியங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். இதுதான் உண்மை. நிறைய நேரம் எங்கே இருக்கிறதோ, செலவிடப்படுகிறதோ, அங்கே நிறைய காரியங்கள் பகிரப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவருடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களும் ஆண்டவரோடு இருந்தது. நிறைய காரியத்தை ஆண்டவரிடத்துல பேசினான், இவனும் நிறைய பேசியிருப்பான். ஆண்டவரும் பதிலுக்கு இவரோடு, ஏன்னா நிறைய டைம் இருக்குல்ல, அவரும் நிறைய பேசுறார். இப்ப நிறைய பேச 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 பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பேசினா கொஞ்சம் தான் வரும். நிறைய பேசிட்டு இருந்தா நம்மை அறியாமல் அதை அடக்க முடியாம எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் தான் ஒரே காரியத்தை பேசிட்டு இருக்கிறது, வரும் நிறைய விஷயம் வெளியே வந்துடும். இப்ப ஆண்டவரும் இவனும் நிறைய நேரம் பேச 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 நிறைய விஷயம் வெளியில வந்துருச்சு. ஆண்டவரும் இவனோடு நிறைய பேசுறாரு. என்ன பேசியிருப்பாரு, பா நீ ஏழாவது தலைமுறை, ஆதாமுக்கு பிறகு நீ ஏழாவது ஜெனரேஷன். இப்பதான் உலகத்தில் ஜனங்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். இன்னும் இதுக்கு பிறகு என்னோடு கூட பழகிற தெய்வ மனுஷர்கள் வருவாங்க. நோவான் ஒரு நீதிமான் வருவான், நாளைக்கு நம்ம அவரை பார்ப்போம். நோவான் ஒரு நீதிமான் வருவான், அவனும் உன்ன மாதிரியே என்னோடு சஞ்சரிக்கிறவனா இருப்பான். ஆனா அந்த நேரத்தில் அவர் ஒரு பக்கம் சஞ்சரித்தாலும் ஒரு பக்கத்திலே உலகத்திலே பயங்கரமான பாவம் பெருகும், உலகத்திற்கு ஒரு அழிவு நான் ஏற்படுத்த வேண்டி வரும் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததியில் இருந்து நான் மீண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு நான் ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் தான் அவனை நான் பிரித்தெடுக்க வேண்டியிருக்கும். அந்த மனுஷன் அவனை என்னுடைய என்னை பின்பற்றுகிற நான் தெரிந்து கொண்ட ஜாதியாக அவனை நான் ஏற்படுத்துவேன். அவனுடைய சந்ததி ஈசாக்கு யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் இப்படிலாம் வருவாங்க. அவர்களை ஒரு பெரிய தேசமாய் மாற்றுவேன். அவர்களுக்கு ஒரு தேசத்தை நான் கொடுப்பேன். அவங்க என்னுடைய ஜனமாக இருப்பார்கள். இது சொல்லியிருப்பார். அவர்களுக்கு அவருடைய அந்த சந்ததிக்கு நியாயப்பிரமாணம் என்று சொல்லி என்னுடைய சத்தியத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து என் வழிகளில் நடக்க பண்ணுவேன். அதன் பிறகு மனுஷர்கள், இந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவேன். அவர் போய் இந்த உலகத்திலே பாவ மன்னிப்புக்காக, மீட்புக்காக தன் இரத்தத்தை சிந்தி பாவத்திற்கான பரிகாரத்தை செய்வார். அதற்கு பிறகு என்ன நடக்கும், இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களை சபையாக நான் ஏற்படுத்துவேன். சபையின் காலம் ஒன்று வரும். அந்த சபையின் காலம் ஆரம்பித்து அது என்னுடைய சிலுவை மரணத்திற்கு பின்பு, அந்த தேவகுமாரனுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு, அதன் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 40 நாள் அவர் இருந்து பரமேறி சென்ற பிறகு அபிஷேகத்தை ஊற்றி சபை ஆரம்பிக்கப்பட்டு சபையின் காலம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல போகும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அந்த சபையின் காலம் முடிவுக்கு வரும். உலகத்திலே ஜனங்களின் அக்கிரமம் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருந்தாலும் அந்த சபையின் காலத்திலே நான் ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று நான் ஆயத்தப்படுத்துவேன். ஆயத்தமாக்கி அந்த ஜனங்களின் நிறைவு வரும் பொழுது என் குமாரனை மீண்டுமாக நான் பூமிக்கு அனுப்புவேன். அப்ப என்ன நடக்க ஆண்டவரே, அப்பொழுது ஏற்கனவே எனக்காக வாழ்ந்து மரித்தவருடைய கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டு அவங்க எல்லாரும் அப்படியே மகிமையோடு எழுதிச்சு மேல வருவாங்க. சரியாண்டவரே, அப்புறம் என்ன நடக்கும்? உயிரோடு இருக்கிறாங்களா அவங்க கதை என்ன? உயிரோடு எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோட காரியமா? அவங்க எல்லாருமே அப்படியே மறுரூபமாவாங்க, மறுரூபமாகி அப்படியே எடுத்து கொள்ளப்படுவாங்க. இது எப்படி சாத்தியம்? ஆமா, இப்படிதான் நடக்கும். ஆண்டவர் அதை அவனுக்கு காண்பித்தார். இப்படித்தான் மறுரூபமாகி ஒரு கூட்டம் ஜனங்கள் நேர பரலோகத்துக்கு ஏறி வருவாங்க. இவங்க மரிக்க மாட்டாங்களா? இல்ல, மறிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு மரணம் என்னன்னு தெரியாதா? இல்ல, மரணம் என்னன்னு தெரியாது. அப்படியே எடுத்து கொள்ளப்படுவாங்க. அதை கேட்ட உடனே இவனுக்கு ஆர்வம் பெருகுச்சு. அப்படின்னா நானும் கூட அந்த கூட்டத்தில் ஒருவனா இருக்க முடியுமா? மரணத்தையே பார்க்காம நேரம் உங்ககிட்ட இப்ப வர முடியுமா? நீ விசுவாசித்தால் நீயும் கூட மரணத்தை பார்க்காம நேரம் எங்கிட்ட வரலாம்ப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். மரணத்தை காணாதபடிக்கு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அவனுக்கு ஆண்டவர் சொல்ல சொல்ல சொல்ல, நித்தியத்தை குறித்து, தன்னுடைய வருகை குறித்து சொல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து, கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து அவர் சொல்ல, ஏனோக்கு அப்படியே விசுவாசித்தான். விசுவாசித்தான், சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். இது என்னைக்கோ நடக்க போகிற ஒரு சம்பவம் என்கிற நிலைமையில் அவன் பார்க்காமல், அது தனக்கும் நடக்க முடியும் என்பதை அவன் விசுவாசித்தான். அதற்கு முன்பாக யாருக்குமே அது நடந்தது கிடையாது, ஆனால் அது தனக்கு நடக்கும் என்பதை விசுவாசித்தான். இதுதான் விசுவாசத்தின் ஸ்பெஷல். நமக்கு பார்த்தீங்கன்னா உதாரணம் நிறைய இருக்குது. ஏனோக்கு இருக்கிறாரு, பின்னால் எலியா இருக்கிறாரு, அதுக்கு பிறகு இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பரமேறி சென்றவர்கள். ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாதபடிக்கு மேலே போனவங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க ஏறி போனவர், இப்படிலாம் இருக்குது. மகிமின் சரீரத்தோடு போனவர். அப்போ இது போல நமக்கு நிறையா இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மறுரூபமானவர். அப்போ எப்படி மறுரூபமாக முடியும் என்பதற்கெல்லாம் அடையாளம் நமக்கு நிறைய இருக்குது. இதை ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படாமல். அதான் ஏனோக்கை குறித்து வேத அழகா சொல்லுது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எப்படி? தேவன் ஒருவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசித்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா ஏனோக்கு விசுவாசத்தினால் ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெற்றான். என்ன விசுவாசம்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும், அப்பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அது எனக்கும் நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்தான். இந்த விசுவாசம் அவனுக்கு வந்ததில் இருந்து அவன் என்ன செய்யறான்? இந்த நாளுக்காக அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து காணப்படாமல் போனான். அவன் எப்படி காணப்படாமல் போனான்? எப்படி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் தெரியுமா? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற, நேத்தே சொன்னேன், உண்மையாய் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் கிரியை செய்வான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி வாயில அறிக்கை செய்து அதை கிரியைகளிலே காட்டாதவன் அவன் விசுவாசிக்கிறவன் அல்ல. நான் நேற்றே சொன்னேன், நீ எத்தனையோ பேர் இயேசு தெய்வன் விசுவாசிக்கிறேன்னு பப்ளிக்ல மேடையில் வந்து சாட்சி சொல்றாங்க, ஆனால் கிரியைகளிலே அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. பழைய வாழ்க்கை, பழைய தொழில், பழைய காரியங்கள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க விசுவாசிக்கிறேன் வார்த்தையில் சொல்லியும் கிரியைகளிலே காண்பிக்காதபடியினால் அவர்கள் விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தை கிரியைகளில காட்டணும், வாழ்க்கை மாற்றத்தில் காட்டணும். அப்ப இவன் விசுவாசித்தான். என்ன? மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சம்பவம் பிற்காலத்தில் சபைக்கு நேரிடும் என்பதை கேள்விப்பட்டான், விசுவாசித்தான். தனக்கு அது நடக்குமா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆண்டவர் உனக்கு நீ விசுவாசித்தால் நடக்கும் சொன்னாரு. இப்ப அவன் பார்த்தீங்கன்னா கிரியைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன கிரியை செய்தான்? அவன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவன் செய்த கிரி என்ன தெரியுமா? இது நடக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரோடு நான் நெருங்கி சஞ்சரிக்க வேண்டும், அவரோடு நெருங்கி வாழ்ந்துட்டே இருக்கணும். அப்படி வாழ்ந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நான் பறந்து போயிடுவேன். விசுவாசித்தான், கிரியைகளிலே காண்பித்தான். 300 வருஷம் தன் கிரியைகளினாலே அந்த மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சம்பவத்திற்காக, அந்த நாளுக்காக அவன் 300 வருஷம் தன் கிரியைகளிலே தேவனோடு சஞ்சரித்து அந்த நாளுக்காக காத்திருந்தான். அந்த நாளில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை நாம் தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததை விசுவாசிக்கிறோமா? அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை அதற்கு எப்படி பெற்றுக்கொள்வது என்று விசுவாசி தன்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வரும்பொழுது உயிரோடு இருக்கிற நான் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று விசுவாசிக்கிறவன் எவனும் உலகத்தோடு சஞ்சரிக்க மாட்டான், தேவனோடு சஞ்சரிப்பான். நல்ல கவனிக்கணும், ஏனோக்கு விசுவாசித்தான், அதை தன் கிரியைகளிலே காண்பித்தான். எப்படி? தேவனோடு சஞ்சரிப்பதன் மூலமாக அவன் கிரியைகளிலே காண்பித்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அந்த கிரியைகளிலே இருக்கும் பொழுது அவன் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்னைக்கு சொல்றேன், இது எவ்வளவு கடைசி காலம். ஏனோக்குடைய காரியத்துக்கு இன்னைக்கு காரியத்தை கம்பேர் பண்ண வேண்டும் என்றால், அதைவிட நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்குன்னு தெரியுமா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் மேலே போன அவசியம் கிடையாது, அவன் மரித்து கூட போலாம். அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. நமக்கு அப்படி கிடையாது. நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் வருகை இப்பொழுது சம்பவிக்கும் என்றால் உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரே ஆப்ஷன், எடுத்துக்கொள்ளப்படணும், மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்படணும். நல்லா கவனிக்கணும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டும். என்ன கிரியை? பெரிய தியாகம் கிடையாது. நம்மை படைத்த ஆண்டவர், நமக்காக ஜீவன் தந்த இரட்சகர், அவரோடு சஞ்சரிக்க வேண்டும், அவரோடு நெருங்கி பழகணும், பழகணும், பழகணும். க்ளோஸ் வாக், அவரோடு இருக்கணும். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிக்கணும், தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுக்கு ஏனோ கூட நான் இன்னும் பேசணும்னா இன்னும் ஒன் ஹவர் இதை பற்றி பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸில் முடிக்க போகிறேன். நல்லா கவனிக்கணும், அவன் கிரியை செய்தான். அவன் கிரியை செய்ததில் முதல் காரியம் சொல்லிட்டேன், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தது அவன் விசுவாசத்தின் கிரியையாக இருந்தது. இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தின் கிரியை என்ன? இயேசு கிறிஸ்து வராருன்றதை நீங்கள் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிப்பது உண்மையானால் தலையாட்டக்கூடாது, அவரோடு சஞ்சரிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், உங்க கையை தூக்க சொல்லலை, உங்க தலையாட்ட சொல்லலை. தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவானே தவிர, நானும் இயேசு வருகிறான் விசுவாசிக்கிறேன் கையை தூக்கிறவன் பரலோகத்துக்கு போயிட முடியாது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வரான்னு விசுவாசிக்கிறேன்னு எல்லாம் தலையாட்டுவோம், எல்லாரும் கையை தூக்கி காட்டுவோம். கையை தூக்குறவங்களும் தலையாட்டுறவங்களும் மேலே போயிட முடியாது, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவன் மட்டும்தான் மேலே போவான், அவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். விளையாட்டுக்காரியம் கிடையாது. அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை கேள்விப்பட்டதிலிருந்து 300 வருஷம் விசுவாசத்தை தன் கிரியைகளிலே காண்பித்தான், தேவனோடு சஞ்சரித்தான். இன்னும் அவனை குறித்து 3 குறிப்புன்னு சொன்னேன், அதை ஜஸ்ட் அப்படியே ஒரு வார்த்தை நான் காமிச்சிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யூதாவின் நிருபம், வெளிப்படுத்தலுக்கு முன்னால் இருக்கிற யூதாவின் நிருபத்திலே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க போறேன். 14 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகளின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000000000 தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அவன் முன்னறிவித்தான். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்போ 2 கிரியை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் வருகையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், அவர் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், அவருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 2 காரியத்தை நீங்க செய்யணும். 1, ஆண்டவரோடு சஞ்சரித்துட்டே இருக்கணும், அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்து காணப்படாமல் போனான். 2, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. அதான் அது, நீ ஆயத்தப்படு, நீ தேவனோடு சஞ்சரித்து நீ ஆயத்தமாயிரு. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவருடைய வருகையை அறிவித்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்து. அதான் நம்ம வச்சிருக்கிறோம். நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்ட ஜனத்தை நீ ஆயத்தப்படுத்து, அறிவிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து வருகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு, உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு சம்பவிக்க போகிறது, அவர் வருகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார், வருகிறார், வருகிறார். அதற்காகவே இந்த காரியங்கள் முழு உலகத்திற்கு ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு, சீக்கிரம் வரப்போகிறார். இதை விட துல்லியமாய் ஒரு அடையாளத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய காலத்திலே இப்படி ஒரு கொள்ளை நோயை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோமா? கொள்ளை நோய்களை நம்ம எத்தனையோ பார்த்துருக்கிறோம். என்னுடைய சின்ன வயசுலேருந்து எத்தனையோ கொள்ளை நோய்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது காலரா அப்படின்னு ஒரு கொள்ளை நோய் அந்த காலத்தில், அப்போ அந்த காலராக்கு நிறைய பேர் மரிப்பாங்க, அது ஒரு கொள்ளை நோய் இருக்கும். அது என்ன, ஒரு குறி பட்டணத்தில் வந்து தாக்கும், ஒரு ஊருக்குள்ளே வந்து தாக்கும், சில நூறு ஜனங்கள் செத்து போவாங்க, அப்படி வரும். அதன் பிறகு நம்முடைய இந்த காலகட்டத்தில் ஒரு 15-20 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஸ், எபோலா, இப்படி நிறைய வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரை தாக்குச்சு, ஒரு குறிப்பிட்ட தேசத்தை தாக்குச்சு, ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாக்குச்சு, சில நூறு ஜனங்கள் ஏதோ கொஞ்சம் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, அவ்வளோதான், கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இதை போல முழு உலகத்தையும் கலக்கி கொண்டிருக்கிற ஒரு கொள்ளை நோய் நம்ம ஜெனரேஷனில் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன் இவ்வளவு சீரியஸா போகுது? ஏன் இவ்வளவு சீரியஸா போகணும்? ஏன் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது? ஏனென்றால் கிறிஸ்துவின் வருகையின் செய்தி இதன் மூலமாக உலகத்திற்கு காண்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் வருகை ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கல்ல, முழு உலகத்திற்கான செய்தி அது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை முழு உலகத்திற்கான செய்தி. அதை குறித்து இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதை இன்றைக்கு அவர் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ இதுக்கு மேல அடையாளம் நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு வேற எந்த பெரிய அடையாளம் தேவையில்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இதை எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்துவின் வருகையோடு தான் மெயினா கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த வருகைக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஆயத்தமா இருக்கணும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தணும், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கிற நான் இன்னைக்கு இந்த வியாதியிலே ஜனங்கள், மடிகிற ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து பாதுகாப்புக்குள் வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கணும், இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள் அறிவிக்கணும். எல்லாத்துக்கும் மேல நான் ஆண்டவரோடு சஞ்சரித்து தேவ சித்தத்திலே என்னை காத்துக்கொண்டு ஆண்டவரோடு என் வாழ்க்கை இணைத்துக் கொண்டே நான் ஒவ்வொரு நாளையும் நான் செலவழிக்க வேண்டும். இதுதான் நான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம். இதை நான் செய்யலைன்னா, நான் சொல்றேன் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை நான் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். கிரியை செய்யாமல் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய வருகை விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அவர்கள் தங்களையே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. விசுவாசம் கண்டிப்பாய் கிரியை செய்யும், புரியுதுங்களா? விசுவாசம்ன்றது வெறும் வாய்ப்பேச்சு கிடையாது, கிரியை செய்யும். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னாரு, அவன் விசுவாசத்தின் தகப்பன் எப்படி பேருவாங்க, அது பின்னால் நம்ம இருக்குது, என்ன சொல்லுவோம் பாப்போம். விசுவாசத்தினை கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனுக்கு வந்து சொன்னார், உன் ஏக சுதனை கொடுனாரு. கிரியை செய்தானே, மலை மேல ஏறி போனானே, தன் மகனை பலி செலுத்துறதுக்கு கூட்டிட்டு போனான், கிரியை செய்தான். கிரியினாலே அவன் நீதிமானாக கர்த்தர் அவனை பார்த்தார். விசுவாசத்தின் கிரியை இருக்கணும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னைக்கு தேவனோடு சஞ்சரியுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அறிவியுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் வருகை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். இதுதான் தேவனுக்கு ஏற்ற விசுவாசம். புரியுதா? தேவனுக்கு ஏற்ற விசுவாசங்கிறது என்ன? இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும், அவர் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் அவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பதை விசுவாசித்து சஞ்சரிக்க வேண்டும், அதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை நான் எச்சரித்து அவருடைய வருகையில் சந்திக்கப்படுவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் வருகையை நான் விசுவாசிப்பதற்கு அடையாளம். இதுதான் அடையாளம். இது இல்லாம நான் கிறிஸ்து வருகிறார் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு இஷ்டம் போல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது, அதை நம்மளே நாமளே ஏமாத்தி கொள்ளுகிற காரியம். இன்னும் நிறைய விஷயம் பேசணும்னு நான் பேசலாம், நான் முடிக்கிறேன் நேராவது. நாளை தினத்தில் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கர்த்தரை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆண்டவரோடு சஞ்சரியுங்கள். ஆயத்தப்படுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஏனோக்குடைய விசுவாசத்தை நாம் அறியும்படி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஏனோக்குடைய விசுவாசம், இந்த ஏனோக்குடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற விசுவாசம். விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எப்படி பிரியமானவன் என்று சாட்சி பெற முடியும்? தேவன் விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவரை தேடினால் பலன் கிடைக்கும் விசுவாசித்தான். என்ன பலன்? மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்கிற பலன் தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். அப்படி விசுவாசித்தவன் என்ன செய்தான்? அந்த நாளிலிருந்து தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரோடு சஞ்சரிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாளையாகிலும் நாளிகையாகிலும் அறியாதபடியால் விழித்திருங்கள். நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வருகிற நாளையும் நாளிகையும் உங்களுக்கு தெரியாது, அது வரைக்கும் விழித்திருங்கள்னா அவரோடு சஞ்சரித்து கொண்டிருங்கள் அர்த்தம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து வேற மாதிரி சொன்னார். இதைத்தான் ஏனோக்கு செய்தார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து காணப்படாமல் போனான். என்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவார்னு உங்களுக்கு தெரியாது, அதனால டெய்லி அவரோடு சஞ்சரியுங்கள். இந்த நாள்ல தான் அவர் வருவார்னு தெரிஞ்சா அந்த நாள்ல சஞ்சரிக்கிறீங்க, ஓகே. ஆனா இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து என்னைக்கு வரப்போறான்னு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுமோ அந்த நிமிஷத்தில் அவர் வெளிப்பட்டு விடுவார். அந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரோடு இல்லாமல் உலகத்தோடு சஞ்சரித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கைவிடப்பட்டு போய் விடுவீர்கள். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாயிருங்கள். இரண்டாவது, அவன் உலகத்தில் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தான். கர்த்தர் ஆயிரம் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு வருகிறார் என்று சொல்லி ஜனங்களை எச்சரிக்கவும் செய்தான். தேவ பிள்ளையே, நீ ஆயத்தப்படுங்கள், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கள். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏனோக்குடைய விசுவாசம் கிரியை செய்தது. அந்த கிரியை உம்மோடு அவரை 300 வருஷம் சஞ்சரிக்க வைத்தது. உமக்காக ஒரு கூட்ட ஜனத்தை உம்முடைய வருகை குறித்து எச்சரிக்க வைத்தது. நாங்களும் உம்மோடு சஞ்சரிக்கவும் ஒரு கூட்ட ஜனத்தை உம்முடைய வருகை குறித்து பேசி ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனா இரு என்று சொன்னீங்களே, இதை நாங்கள் கிரியைகளிலே காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த விசுவாசமும், இந்த தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் எங்களுக்குள்ளும் காணப்படுவதாக. காத்துக்கொள்ளுங்க அப்பா, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.